அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் 7 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழ்நாட்டில் பெய்த மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தி பற்றிய செய்திகள்.
என் பேர் மாரியம்மா. இந்த மாதிரி தண்ணி புல்லு நிறையா இருக்குது, பாம்பு நிறையா உள்ளே வருது. எங்கள் வீட்டில் எதுவும் கிடையாது, எதுவும் கொண்டு வந்து கூமாட்டுறாங்க. சாப்பாடு படி எதுவுமே கிடையாது, ரெண்டு கொடுத்தா கொடுக்கவே இல்லை. நாணயத்தில் இதில் வருதுன்றாங்க, எதுவும் வரமாட்டேனுது, எதுவுமே கிடைக்கவும் மாட்டேனுது. நாங்கள் இப்படியே தண்ணிக்குள்ளேயே அவங்க நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது.
சென்னையைச் சேர்ந்த கால் டாக்ஸி டிரைவர் அடையாள அட்டை தாங்கிய ஒரு உடல் திருகோணமலை அருகே கடற்கரையில் ஒதுங்கியது பற்றிய செய்தி. இலங்கையில் புதிய அரசின் வரவு செலவு திட்டங்களில் மீனவர் மேம்பாட்டுத் திட்டங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் இல்லாததாக அவர்கள் கூறும் புகார்.
ஒரு சில துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்வதாகவும், அதே நேரம் இந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடிப்படை வசதிகள் தொடர்பான விடயங்களோ, மீன் உற்பத்திகளை சந்தைப்படுத்தல், அதே நேரம் உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கான விடயங்களோ அதில் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இப்பொழுதும் நாங்கள் அதிகமாக மீன் உற்பத்திகளை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கின்றோம்.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். சிரியாவின் கிழக்கு பகுதியில் அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினரால் நடத்தப்பட்டதாக நம்பப்படும் விமான தாக்குதலில் சிரிய நாட்டு அரசப்படையைச் சேர்ந்தவர்களில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். டீர் அல்ஜோர் மாகாணத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை சிரிய அரசாங்கம் கண்டித்துள்ள நிலையில் அதனை அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்றும் வர்ணித்துள்ளது. ஆனால் இஸ்லாமிய அரசு இன்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிரியாவின் இராணுவ தளம் மீது தமது ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினர் மறுத்துள்ளனர். இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினர் சிரியாவில் குண்டு தாக்குதல்களை துவங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதல் சம்பவமாக இது இருக்கும்.
சிரியாவில் IS அமைப்பினரின் வருவாய் ஆதாரங்களை ஒழிக்க சர்வதேச சமூகம் முயன்று வருகிறது. அந்த பயங்கரவாத அமைப்பிற்கு மாதத்திற்கு $80 லட்சம் வருவாய் வருவதாக புதிய ஆய்வு ஒன்று மதிப்பிட்டுள்ளது. பிரிட்டிஷ் நிறுவனமான IHS நடத்திய ஆய்வில் IS அமைப்பின் வருவாயில் பாதியளவு அது கட்டுப்படுத்தும் பகுதிகளில் விதிக்கப்படும் வரியிலிருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 43% வருவாய் எண்ணெய் வளத்திலிருந்து கிடைக்கிறது. போதை மருந்து, பழைய அரும்பொருட்கள், கடத்தல், மின்சார விற்பனை, நன்கொடைகள் வழியாகவும் அது வருவாய் தேடுவதாக தெரிகிறது.
உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நோக்கிலான உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்காக 195 நாடுகளைச் சேர்ந்த பேச்சுவார்த்தையாளர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு மூலம் பேரழிவு ஏற்படுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக இந்த அமர்வின் ஆரம்பத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் எச்சரித்தார். வரும் வியாழக்கிழமைக்குள் இறுதி தீர்வை எட்டுவதற்கு அமைச்சர்களுக்கான ஒரு கடுமையான கால அட்டவணையை பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் லோரா ஃபோபியஸ் கோடிட்டு காட்டினார்.
Ce matin s'ouvre pour la COP21 la semaine de l'espoir.
இவ்விவகாரம் தொடர்பில் ஒரு வரைவு உடன்பாடு கடந்த வாரம் எட்டப்பட்ட நிலையில் அதில் முக்கிய பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன.
பிரான்சில் ஞாயிறன்று நடந்த பிராந்திய தேர்தலில் தேசிய முன்னணி கட்சி வெற்றி பெற்ற பிறகு பேசிய அந்த கட்சியின் தலைவர் மரின் லிபென், இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக சண்டையிடுவதும் பிரெஞ்சு பணியாளர்களுக்கு ஆதரவளிப்பது போன்ற கொள்கைகளிலிருந்து தமது கட்சி வலுவாது என்று தெரிவித்துள்ளார். முதல் கட்ட வாக்குப்பதிவில் வெற்றி பெற்றுள்ள தேசிய முன்னணி அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளிலும் வெற்றி பெறாமல் தடுப்பதற்காக மற்ற கட்சிகள் கூட்டணி சேர வேண்டுமென மத்தியில் ஆளும் சோசியலிச கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய முன்னணி அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1/3 வாக்குகளை வென்றுள்ளது. பாரிஸில் கடந்த மாதம் நடந்த தாக்குதல்களுக்கு பின்னர் மக்களின் கருத்தை அறியக்கூடிய முதலாவது சோதனையாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது.
ஏமன் அரசாங்கமும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் இம்மாதம் பங்கு பெற்ற இலங்கையுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை December 15 சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என ஏமனுக்கான ஐநாவின் விசேட பிரதிநிதி இஸ்மாயில் அவுட்ஷேக் அகமத் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையுடன் தற்காலிக சமாதான உடன்படிக்கை ஒன்றுக்கு செல்ல தயாராக இருப்பதாக ஏமன் அதிபர் மன்சூர் ஹாதி தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
அடுத்த ஆண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய மிக பெரும் மனிதநேய நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக 2,000 கோடி உதவி நிதி தேவைப்படும் என ஐநா மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆண்டுதோறும் ஐநா விடுக்கும் இந்த வேண்டுகோளில் கிடைக்கும் பணத்தில் சிரியாவில் நடக்கும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு உதவுவதற்கு 800 கோடி செலவிடப்படும். சிரியாவிலிருந்து மில்லியன் கணக்கானவர்கள் உயிரை பணையம் வைத்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவிற்கு குடியேறுகளாக வரும் பின்னணியில் ஐநாவின் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். தமிழ்நாட்டில் இந்த பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தி பற்றிய குறிப்புகளை பார்ப்பதற்கு முன், தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெள்ளம் பாதித்த மற்றொரு மாவட்டமான கடலூரில் நிவாரண நடவடிக்கைகளில் ஆளும் கட்சியினர் தலையீடு இருந்து வருவதாக புகார்கள் நிலவி வரும் சூழலில் அந்த மாவட்டத்தில் நிவாரண நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்று கடலூரில் உள்ள மூத்த செய்தியாளர் தேவராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிவாரண பணிகளை பொறுத்தவரை மக்கள் மத்தியில பெரிய அளவுல அதிருப்தி தான் நிலவுது. தொண்டு நிறுவனங்கள் வந்து நிறைய வந்து உதவிகளை செய்ய முன் வர்றாங்க, ஆனா அது வந்து அரசியல்வாதிகளால பல இடங்களில் தடுக்கப்படுகிறது.
சரி, இப்போ நீங்க தொண்டு நிறுவனங்கள் செய்கின்ற நிவாரண பணிகள் தடுக்கப்படுகின்றதுன்னு சொன்னீங்க, யாரால தடுக்கப்படுது, என்ன நடக்குது?
ஏன்னா அரசியல் ஆளுங்கட்சி தரப்புல வந்து பல இடங்கள்ல தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சாப்பாடு பிஸ்கட் இதுகள்லாம் வர்றதுன்னா பெரும்பாலும் கொடுத்துடுறாங்க, ஆனா வந்து போர்வைகள் மாய்கள் பலியன்கள் இப்படி எல்லாம் வந்ததுகள்லாம் வந்து பல ஆளுங்கட்சி தரப்பினர் அதை எடுத்து பதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. புகார் பெரிய அளவுல இருக்குது. இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து அதிகாரிகளையே வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க பல இடங்கள்ல இந்த இதனால. ஆனா வந்து முதல் கட்டத்துல வந்து ஆளுங்கட்சி தரப்புல இந்த மாதிரி பண்றாங்கன்னு புகார் வந்து அமைச்சர் போன்றவங்க எல்லாம் இதுல தலையிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணதுனால இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி நிலை கொஞ்சம் மாறி இருக்குது.
ஆனா இன்னைக்கு கூட ஏதோ கடலூர் ஆல்பேட்டை போன்ற பகுதிகளில் ஏதோ
பகுதியில வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி புகார் வந்து எல்லாம் வந்து சாலை மறியல் நடத்தி போலீஸ் தடியில் தான் நடந்திருக்குது.
சரி, இது இது தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கிற நிவாரணம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசாங்க நிவாரண நடவடிக்கைகள் எப்படி இருக்கு?
அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்ட இந்த அவங்களுக்கு வந்து நிவாரணம் தொகை அந்த பணத்தை வந்து ஏற்கனவே பட்டுவாடா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலா வந்து இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க பகுதிகளுக்குள்ள வந்து அந்த நிவாரண உதவி உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு அது போய் சேரவே இல்லை. அந்த நிவாரண உதவிகள் வெளியே வரும்போதே மெயின் ரோட்லயே அவங்க தடுக்கப்பட்டு மற்றவங்களாலையும் பல சும்மா சோம்பேறி மாதிரி சுத்திட்டுறவன் பல்வேறு அரசியலுக்கு சேர்ந்தவங்களாம் அதை வந்து எடுத்து அவன் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க வெளியே. ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது இன்னமும் வெள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு அது வந்து முழுமையா போய் சேரவே இல்லை.
சரி, அப்போ இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ அல்லது மற்றவர்களோ போய் நிவாரண உதவியை கொடுக்கும்போது இந்த மாதிரி அடிதடி நடக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி இப்ப அரசியல் கட்சிகளும் மற்றவர்களும் தலையிடுகிறார்கள், அதை பிடுங்கி கொண்டு போய் விடுகிறார்கள்னா அதுக்கு போதிய பாதுகாப்பு போலீஸாவோ அல்லது அதிகாரிகளோ வழங்குவது இல்லையா?
அதுதான் இந்த மாவட்ட நிர்வாகத்தினால சில திறம்பட செய்ய முடியலங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. அதாவது உயர் அதிகாரிகள் கொஞ்சம் பேரு முகாமிட்டு இதெல்லாம் பண்ணாலும் கூட அதை முழுமையா செய்ய முடியல. மாவட்ட நிர்வாகம் காவல்துறை இதுல வந்து போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. கொஞ்சம் அவங்க வந்து கையாளத்தனமா இருக்கிறாங்கிற மாதிரி எனக்கு தோணும்.
இது பொதுவா மாவட்டத்துல வெள்ள நிலவரம் எப்படி இருக்கு, இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்குதா?
இல்ல, இன்னமும் மேற்கு மாவட்டங்கள்ல வந்து பலத்த மழை பெய்துட்டு இருக்கனால கடலூர் மாவட்டம் வழியா உங்களுக்கு 7 மாவட்டத்தினுடைய வடிகால் மாவட்டமா கடலூர் இருக்கிறதுனால இந்த மாவட்டத்துடைய ஆறுகள் எல்லாமே பெருக்கெடுத்து ஓடுது. இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து 60,000 கன அடி தண்ணீர் திறந்துட்டு இருக்காங்க. கெடிலத்துல வந்து ஃபுல்லா கரை, அதாவது அந்த பாலத்தை தொட்டு கொண்டு தண்ணி செல்லிட்டு இருக்கு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்ணையாட்டிலையும் தண்ணி போயிட்டு இருக்குது. இதனால வந்து வெள்ள பாதிப்பு வந்து இன்னும் குறையல. கடலூர் மாவட்டத்துல தொடர்ந்து நீடிச்சிட்டு தான் இருக்குது.
மாவட்டத்துல உயிர் சேதங்கள் ஏதாவது அதிகமா இருக்கா?
உயிர் சேதம் வந்து கிட்டத்தட்ட வந்து 56 பேர் இறந்துருக்காங்க.
அதாவது இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பெய்த மழையா இல்ல நவம்பர் மாதத்திலேருந்து பெய்த மழையை சொல்றீங்களா?
நவம்பர் 8ல இருந்து பெய்த மொத்தத்தினுடைய இது சொல்றேன் நான். ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் உஷார் நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருக்காங்க. 2வது அந்த மழையினால வந்து அவ்வளவு பாதிப்பு இல்லை. ஆனா முதல் மழையில நிறைய பேர் அந்த கெடிலத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனதுல பல பேர் இறந்துருக்கிறாங்க.
கடலூர் செய்தியாளர் தேவராஜன், தமிழகத்தில் பெய்த பெருமழை காரணமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் மற்றும் அது குறித்த பொதுமக்கள் கருத்துக்கள் பற்றிய செய்திக்குறிப்பை பின்னர் செய்தியரங்கில் கேட்கலாம். அதற்கு முன்பாக, சென்னையைச் சேர்ந்த கால் டாக்ஸி நிறுவன ஓட்டுநர் ஒருவரின் அடையாள அட்டை தாங்கிய உடல் ஒன்று இலங்கை திருகோணமலை கடற்பரப்புக்கு அப்பால் ஒதுங்கியிருக்கிறது. இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண கடற்பரப்பில் சில சடலங்கள் மிதந்து கொண்டிருப்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து அந்த பகுதியில் இலங்கை கடற்படை இன்று இரண்டாவது நாளாகவும் தேடுதலில் ஈடுபட்டுள்ளது. இந்த தேடுதல் நடவடிக்கையில் இன்று இரண்டாவது நாள் இலங்கை விமானப்படையின் உதவியும் புறப்பட்டதாக இலங்கை கடற்படை கூறுகின்றது. சீரற்ற காலநிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக தேடுதல் பணிகளில் சிரமங்கள் இருந்தாலும் கடற்படையின் 3 ரோந்து படகுகள் தேடுதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. குறித்த சடலங்கள் சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போயுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களின் சடலங்களாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களாக இருக்கலாம் என்று சந்தேகங்கள் எழுந்துள்ள போதிலும் இதுவரை அதனை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. 24 மணித்தியாலங்களுக்கு மேலாக தொடர்ந்தும் தேடுதல் இடம்பெற்று வருகின்றது. இதுவரையில் சடலங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர.
ත්‍රිකුණාමලය මුහුදු තීරයේ නාවික සැතපුම් 20ක් පමණ දුරක් මුහුදට වන්නට බෝට්ටුවක් පෙරළී මුත ශරීර කිහිපයක් තිබෙන බවට ඊයේ දින නාවික හමුදාවට තොරතුරක් ලැබී තිබුණා.
ත්‍රිකුණාමලයි කඩත්පරපිල් 20 කඩල් මයිල් තොලවිල් පඩගොන්රු කවලඳු සිල සඩනංගල් කාණපඩවදාක නේට් කඩත්පඩකි තහවල් කිඩයිතදු. අන්ද තහවල් ත්‍රිකුණාමලයි ත්‍රෙමුග පොලිසික්කු අරවිකපඩතදු. இதனையடுத்து நேற்று மாலை கடற்படையும் போலீசாரும் அந்த பகுதிக்கு தேடுதலுக்கு சென்றிருந்தார்கள். இதுவரையில் சடலங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர. இதேவேளை மற்றுமொரு சம்பவத்தில் திருகோணமலை நிலாவளி கடலோரத்தில் இந்திய பிரஜை என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரின் சடலம் நேற்று கரை ஒதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலமாக கரை ஒதுங்கியவரின் சட்டப்பையிலிருந்து சென்னை முகவரி இடப்பட்ட வாடகைக்கார் ஓட்டுநர் சங்க அங்கத்துவ அடையாள அட்டையொன்று இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் தற்போது திருகோணாமலை வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் தொடர்பாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துடன் தொடர்பு கொண்ட போது திருகோணாமலை நிலாவளி கடலோரம் கரையொதுங்கிய சடலத்தை அடையாளம் காண்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரி ஒருவர் பதிலளித்தார். ஏனைய சடலங்கள் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய குறிப்பு. இலங்கை கண்ணோட்டம் தொடர்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் புதிய அரசு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் மீனவர்கள் மேம்பாட்டுக்கென்று புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று வடமாகாண மீனவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் மீனவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என்றும் மீன்பிடி தொழில் மேம்பாட்டுக்குரிய சரியான திட்டங்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் வடபகுதி மீனவ பிரதிநிதிகள் இன்று வவுனியாவில் செய்தியாளர்களிடம் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் முகமது ஆலம் அவர்களின் தலைமையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இங்கு கருத்து வெளியிட்ட அந்த இணையத்தின் இணைப்பாளர் ஆண்டனி ஜீசுதாசன் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மீனவர்களுக்கு பெரிய அளவில் நன்மை அளிக்கத்தக்க விடயங்கள் எதனையும் காண முடியவில்லை என கூறினார்.
ஒரு சில துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்வதாகவும் அதே நேரம் இந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடிப்படை வசதிகள் தொடர்பான விடயங்களோ, மீன் உற்பத்திகளை சந்தைப்படுத்தல், அதே நேரம் உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கான விடயங்களோ அதில் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இப்பொழுதும் நாங்கள் அதிகமாக மீன் உற்பத்திகளை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கின்றோம். அப்போ இந்த வரவு செலவு திட்டத்திலும் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அல்லது மீனவ பிள்ளைகளுடைய கல்வி நிலை தொடர்பாகவோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த விடயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டதாகவோ, அதே நேரம் மீனுக்கான நிர்ணய விலை ஒன்றை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளோ, மீன்பிடி கொள்கை ஒன்று உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளோ அங்கே குறிப்பிடப்படவில்லை. தீவாக இருக்கின்றோம் இலங்கை என்பது, அதில் மிக கடல் வளங்கள் இருக்கின்றது. ஆனால் இப்போது இருக்கின்ற நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது மீன் உற்பத்திகள் வந்து மீனவர்களுடைய பொருளாதார நோக்கி மட்டுமாகத்தான் இருக்கின்றது. அதை தேசிய மட்டத்திலான அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கும் உள்நாட்டில் வந்து மீன்பிடியை சார்ந்த உற்பத்திகளை மேற்கொள்வதற்கும் தேசிய ரீதியான வழிமுறைகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை.
அத்துடன் நீண்ட காலமாக இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களை தடுப்பதற்கோ அல்லது இருநாட்டு மீனவர்கள் இது நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கோ தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் அரசாங்கம் மௌனம் சாதித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், தென்பகுதி மீனவர்களின் அத்துமீறிய வருகையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிடுகின்றார்.
தென்னிலங்கை மீனவர்களுடைய மிதமிஞ்சிய வருகை, அவர்கள் சட்டத்துக்கு முரணான பயன்படுத்துகின்ற இந்த மீன்பிடி முறைகளையும் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டுமென விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக வடப்பகுதியிலும் முழு இலங்கையிலும் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறைக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக அரசு செயல்படுத்த வேண்டும். சட்டம் இருக்கிறது, ஆனால் அது நடைமுறையிலே இல்லாமல் இருக்கிறது, ஆகவே அதை நடைமுறைப்படுத்துமாறு முன்வைக்கப்பட்டது. முக்கியமாக 90ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்து இன்னும் அகதிகளாக வாழுகின்ற மீனவ குடும்பங்கள் உட்பட எல்லா குடும்பங்களையும் உடனடியாக மீள குடியேற்ற வேண்டும். இந்த புதிய அரசாங்கத்தில் மக்கள் எதிர்பார்த்தார்கள் அந்த நடவடிக்கைகள் உடனடியாக நடைபெறும் என்று. ஆனால் இன்னமும் மக்கள் அகதிகளாக முகாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது மீனவ குடும்பங்கள், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் மீள் குடியேற்றப்படவில்லை, அந்த மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று. அவ்வாறு இடம்பெயர்ந்த மீனவ குடும்பங்களுடைய எண்ணிக்கை ஏதாவது தெரியுமா?
நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம் கடந்த காலங்களிலே. கிட்டத்தட்ட 43 நலன்புரி முகாம்கள் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில். இந்த முகாம்களில் 9,000 குடும்பங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மீனவ குடும்பங்கள் 5,000 மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்
என்றார் ஜேசுதாசன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம். இலங்கையில் எய்ட்ஸ் நோய் தொற்றியதாக 20 மாணவர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர் என்று இலங்கை அரசு அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையில் HIV தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட 20 மாணவர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். எய்ட்ஸ் நோய் சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில்களை வழங்கிய போதே அமைச்சர் சேனரத்ன இதனை தெரிவித்தார்.
முழு சங்கியாவ பெருமி இசிபாய் காந்தாவ ஹட்டசிய ஹத்தலியாய் முழு சங்கியாவ திதாப்திசிய ஹட்டபாய்.
இதுவரை எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 2,265 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சேனரத்ன, இவர்களில் 1,425 பேர் ஆண்கள் என்று தெரிவித்தார். 840 பெண்களும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 பாடசாலை மாணவர்களும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சேனரத்ன, இவர்களுக்கு தங்களது தாய் மூலம் இந்த நோய் பரவியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எய்ட்ஸ் நோய் பரவுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுக்கவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விகளுக்கு இவ்வாறு பதில்களை வழங்கினார் அமைச்சர் ராஜித
சேனரத்ன.
இது சம்பந்தமாக எதிர்காலத்தில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை இரத்த பரிசோதனைகளுக்கு உட்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சேனரத்ன, இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரை இலகுவாக அடையாளம் காண முடியும் என்றும் தெரிவித்தார். எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டோர் தெரிந்தோ தெரியாமலோ மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முன்வருவது இல்லை என்று தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனரத்ன, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சைகளை வழங்க இது பாரிய சிக்கலாக இருப்பதாகவும் அறிவித்தார்.
இலங்கையிலிருந்து கே எஸ் உதயகுமார். இனி தமிழக வெள்ள நிவாரணம் குறித்த செய்திக்கு செல்வதற்கு முன் இந்த வார விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக, கட்புலன் குறைபாடுடையவர்களுக்கான ஆசிய கிண்ணத்திற்கான T20 கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளன. அது குறித்த தகவல். பார்வையற்றவர்கள் அல்லது மிக குறைந்த அளவு பார்வையுள்ளவர்கள் பங்கேற்கும் ஆசிய கிண்ணத்திற்கான T20 கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்தியாவில் கொச்சினில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பார்வைத்திறனில் குறைபாடுடைய இலங்கை கிரிக்கெட் அணியும் தயாராகி வருகிறது. இந்த அணிக்காக விளையாட உள்ள 11 இலங்கை வீரர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கிண்ண போட்டிகளில் விளையாடவுள்ள வீரர்களில் ஒருவரான கல்யாண்குமார் தாம் கடுமையான பயிற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். 2012 நடைபெற்ற T20 உலக கிண்ண போட்டிகளில் தாம் 3வது இடத்தை பெற்றதாக தெரிவித்த அவர், சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டால் தமது அணி முன்னிலை வகிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார்.
2012 இந்தியா பெங்களூர் நாட்டில் T20 வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ், நேபாள், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அதோடு நாங்கள் வெற்றி பெற்றோம். பாகிஸ்தான் இந்தியாவோட மட்டும் தோல்வி இருந்தது. T20 வேர்ல்ட் கப்ல 1வது இடம் இந்தியா, 2வது பாகிஸ்தான், நாங்கள் 3வது. உலகத்துல இப்ப 3வது இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு கூட பயிற்சிகள் கிடைச்சா நாங்க இதோட நல்ல முறைக்கு நாங்க விளையாண்டு எங்களோட நாட்டுக்கு நல்ல பெருமை ஒன்று கொண்டு வரலாம். இதோட நல்ல பயிற்சிகள் கிடைச்சா ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு வரலாம்.
கடந்த 2012 நடைபெற்ற பிளைண்ட் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் தமக்கு வழங்கப்பட்ட பயிற்சியை கொண்டு சிறப்பாக விளையாடி வங்கதேசம், நேபாளம், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளை தோற்கடித்ததாக கூறிய கல்யாண்குமார், இந்திய அரசாங்கமும் மக்களும் அவர்களது அணிக்கு கொடுக்கும் வரவேற்பு இலங்கையில் தமக்கு கிடைப்பதில்லை என கவலை வெளியிட்டார். மேலும் ஊடகங்களின் ஆதரவும் தமக்கு தேவை என்றார்.
இந்தியாவில் அரசாங்கம் உதவி செய்யறாங்க அவங்களுக்கு. நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இந்த கிரிக்கெட் விளையாடுறோம். இந்தியாவில் அவங்க தொழிலே வந்து கிரிக்கெட் தான். ரொம்ப ரொம்ப பிரச்சனையோட தான் நாங்க இந்த கிரிக்கெட் விளையாடு இருக்கிறோம். நார்மல் கிரிக்கெட் பிளேயர்களுக்கு வந்த இத வசதிகள் கொடுத்தா நம்ம இதோட நல்ல இடத்துக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன். மக்களுடைய ஆதரவு இருந்தா நம்ம இதோட நல்ல விளையாடுவோம்.
இம்முறை தாம் விளையாட உள்ள ஆசிய கிண்ணத்திற்கான போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளை தமக்கு சவாலாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். அடுத்து சக்கர நாற்காலியில் ஆடுபவர்களுக்கான மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டிகளில் பெல்ஜிய வீரர் இந்த முறை வெற்றி பெற்றுள்ளார். அது குறித்த ஒரு தகவல். சக்கர நாற்காலியில் ஆடுபவர்களுக்கான மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டிகளில் பெல்ஜிய வீரர் யோஹிம் ஜெரார்ட் முதல் முறையாக ஒற்றையர் பட்டத்தினை வென்றுள்ளார். லண்டனில் நடந்த இந்த போட்டிகளில் நடப்பு சாம்பியனாக இருந்த ஜப்பானிய வீரர் ஷிங்கோ குனிடாவை 7-5, 2-6, 6-3 என்ற நேர செட்களில் தோற்கடித்தார்.
Brilliant finish to a fabulous point. Well, that stayed in 10 from Gerard. Look at that volley.
வெல்ஷியர் டென்னிஸ் மாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் சக்கர நாற்காலியில் ஆடுபவர்களுக்கான மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டிகளில் வீரர்களின் உலக தரவரிசைப்படுத்தலில் பெல்ஜிய வீரர் யோஹிம் ஜெரார்ட் ஒற்றையர் பிரிவில் 4ஆம் இடத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 27 வயதான அவர் இறுதிப் போட்டிகளில் மிகவும் சிறப்பாக விளையாடி இந்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டுள்ளார். இறுதிப் போட்டிகளில் அவரது விளையாட்டு நுட்பம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. தனது வெற்றி குறித்து தெரிவித்த யோஹிம் ஜெரார்ட், இது தனக்கு மிகவும் சிறப்பானதொரு வாரமாக அமைந்ததாக மகிழ்ச்சி வெளியிட்டார். இந்த முறை தான் ஆடிய ஒவ்வொரு போட்டியையும் அனுபவித்து ஆட முயற்சித்ததாகவும் அதுவே இந்த முறை தனது வெற்றிக்கான ரகசியம் எனவும் தெரிவித்தார். அடுத்து சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளை நிர்வகித்து வரும் ஃபீஃபாவில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படும் ஊழல் குறித்த ஒரு தகவல்.
சர்வதேச கால்பந்து போட்டிகளை நிர்வகித்து வரும் அமைப்பான ஃபிஃபாவில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடியில் ஃபிஃபாவின் தலைவர் ஷெப் பிளட்டரின் பங்கு குறித்து FBI எனப்படும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஃபிஃபாவின் முன்னாள் தலைவர் ஜோ ஹவ்லெஞ்ச் மற்றும் ஃபிஃபாவின் முன்னாள் நிர்வாகி ரிச்சார்டோ உட்பட அதிகாரிகளுக்கு விளையாட்டுகளை சந்தைப்படுத்தும் நிறுவனமான ISL 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நிதியை கொடுத்திருந்தது. இதற்கு கைமாறாக 1990களில் ISL நிறுவனத்திற்கு லாபகரமான தொலைக்காட்சி மற்றும் சந்தைப்படுத்தல் உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என ஃபிஃபாவின் தலைவர் ஷெப் பிளட்டர் மறுத்துள்ளார். இந்த நிலையில் FBI இவரை விசாரணை செய்து வருகிறது.
கால்பந்தாட்ட நடுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுவது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவு.
இங்கிலாந்தில் உள்ள கால்பந்து நடுவர்களில் 3-2 பேர் வரையிலானோர் போட்டிகளின் போது வழமையாக வாய்மொழி துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. கால்பந்து நடுவர்கள் முகம் கொடுக்கும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் கால்பந்து சங்கம் அவர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளும் செயற்திட்டம் எவ்வளவு வினைத்திறனானது என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 2000-க்கும் அதிகமான கால்பந்து நடுவர்கள் பங்கேற்றனர். ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் 5 பேரில் ஒருவர் உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாகவும் அந்த ஆய்வின் மூலம் மேலும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வினை நடத்திய ஆய்வாளர்களில் ஒருவரான டாக்டர் ஜேமி கிளேலண்ட் இது குறித்து கவலை வெளியிட்டுள்ளதுடன், நடுவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வகையில் கால்பந்து சங்கம் ஆக்கப்பூர்வமான செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி தமிழ்நாட்டில் பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்திருந்தாலும் நிவாரண நடவடிக்கைகளில் மெத்தனம் காணப்படுவதாக பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருவதாக வரும் செய்திகள் குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் குடிசைகளை இழந்த குடும்பத்தினருக்கு புதிய வீடும் 10,000 ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வெள்ள பாதிப்பால் குடிசையை இழந்த ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாயும் சிறப்பு நிவாரண தொகையாக 5,000 ரூபாயும் என மொத்தமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், தவிர சிறப்பு உதவியாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவை நிவாரணப் பொருட்களாகவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பான வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதியளித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, சென்னை அடையாறு, கூவம் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகிய ஆற்றின் கரையோரங்களில் குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கு ஒக்கியம், துறைப்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ள 10,000 குடியிருப்புகளை உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மற்ற குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 5,000 ரூபாயும், தவிர சிறப்பு உதவியாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை ஆகியவை நிவாரணப் பொருட்களாகவும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை இழப்பிற்கு 30,000 ரூபாய், ஆடு மற்றும் பன்றி இழப்பிற்கு 3,000 ரூபாய் மற்றும் கோழி இழப்பிற்கு 100 ரூபாய் என்கிற வீதத்தில் இழப்பீடு தொகைகள் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல வெள்ள பாதிப்பால் சேதமுற்ற விளை நிலங்களுக்கு ஹெக்டேர் 1க்கு 18,000 முதல் 7,410 ரூபாய் வரை கணக்கீடு செய்து வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ள அதே சமயத்தில் சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழும் நடுத்தர குடும்பத்தினர்தான் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் வாழ்நாள் உழைப்பை இழந்து தவிக்கின்ற சூழலில் அவர்களுக்கு ஆதரவான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பினர் தெரிவித்தனர். மேலும் இன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அறிக்கையில், நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகையை அரசிடம் வழங்க விரும்புபவர்களுக்கான வழிமுறைகள் விளக்கமாக தெளிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், அதைப்போல மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் மற்றும் நிவாரணத் தொகை எவ்வாறு, எப்படி, எப்போது வழங்கப்படும் என்கிற விளக்கத்தையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு எங்கு சென்று நிவாரண உதவிகளை பெறுவது என்கிற குழப்பம் காணப்படுவதால் தனியார் மற்றும் தன்னார்வலர்கள் ஏற்படுத்தியுள்ள நிவாரண முகாம்களுக்கு முன்பு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று திங்கட்கிழமை கூட சென்னை சேத்துப்பட்டுவில் உள்ள லேடி ஆண்டாள் பள்ளி வளாகம் முன்பு கூடிய பொதுமக்கள் ரெஸ்கியூ சென்னை என்கிற பெயரில் நடிகர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் அங்கு ஏற்படுத்தியுள்ள முகாம் முன்பாக ஒன்று திரண்டு தங்களுக்கு நிவாரணம் வழங்க காலம் கடத்துவதாக குறை கூறினர். அது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய அப்பகுதியில் கூடிய மக்கள்,
என் பேர் சலீனா சார், டிபிச்சத்துலேருந்து வரேன் சார், காலை நேற்று காலையிலேருந்து இது இருக்கிறேன் சார், ஒரு பொருளும் கொடுக்கல சார், இன்னைக்கு போயிட்டு வா நாளைக்கு வரேன் சொல்கிறாங்க சார், கட்சிக்காரங்க வரவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சார், ஆனால் ஒரு கட்சிக்காரனும் இப்போ வந்து கொடுக்கல சார், எங்களுக்கு எங்கள் தெருவுக்கு நான் வந்து வாங்குறேன் சார், வேலை லீவ் போட்டு வரேன் சார், வேலையை விட்டு என்ன தூக்கிட்டாங்க சார், நான் ஒரு பொருளும் கொடுக்கல சார், நேற்று கட்சிக்காரங்க வந்து வாங்குறாங்க சார், கட்சிக்காரங்க கண்ணில் காட்ட மாட்டாங்க சார்.
ஏற்பட்டு சார், நானே எம்எஸ் நகர்லேருந்து வரேன், பிருந்தாவனம் ஒன்றா தெரு சார், எந்த இதுவரையும் எதுவுமே கிடையாது சார், எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது, இல்லை வீட்டில் தண்ணி சோர்த்து தண்ணியே காவா பக்கத்தில் இருக்குது, தண்ணி சோர்ச்சி வருது வண்டி வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு, ஏதோ பணக்காரங்க வந்து கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க, ஏதோ இருக்குதா கொடுங்க, நேற்று ஒரு பெட்ஷீட் கொடுத்தாங்க, அதோட அவள் தான் சார், இதுவரையும் யாரும் வந்து கட்சிக்காரங்க வந்து முன்னாள்
அதே சமயம் அந்த முகாமில் மக்களுக்கு நேரடியான உதவிகள் எதுவும் செய்யப்படுவதில்லை என்றும், அந்த வளாகத்தில் பொருட்களை பாதுகாத்து விநியோகம் செய்யும் பணிகள் மட்டுமே நடைபெறுவதாக அங்கிருந்த ஆர்வலர்கள் விளக்கம் அளித்தனர். வடசென்னையில் உள்ள குடிசை பகுதி மக்கள் தங்களுக்கு எந்தவிதமான தகவலும் வந்து சேரவில்லை என்றும், இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரினர். எண்ணூர் பகுதியில் வறிய மக்கள் வாழும் பர்மா நகரில் வெள்ளம் வடிந்துள்ள போதும் அப்பகுதியில் தேங்கியுள்ள கழிவு நீரால் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்கள்.
என் பேர் கோமதி, நாங்கள் இங்கே பர்மா நகரில் இருக்கோம், இது 11வது தெரு, இங்கே வந்து மழை வந்து தண்ணியெல்லாம் வீடெல்லாம் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு, ஆனாலும் மழை விட்டுச்சு சார், விட்டோம் தண்ணி வந்து இன்னும் குறையில, தண்ணி அப்படியே நின்றுட்டுருக்கு, திரும்பி நாங்கள் வந்து இங்கே வந்து வீட்டில் கொடுத்துனோம் நடத்துறதுக்கோ இல்லை எது பண்ணுறதுக்குமோ எதுவும் கிடையாது, கரண்ட் இல்லை, பத்தாவதுக்கு கொசுக்கடி பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் கூட இங்கே இருக்க முடியல, ஒரே கொசுக்கடி தொலை தாங்க முடியல, பத்தாவதுக்கு இந்த சாக்கடையெல்லாம் ஒரே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கோ, அங்கங்கே இந்த குப்பை எல்லாம் வந்துருச்சு, காலில் எல்லாம் ஒரே புண்ணு வந்துருச்சு, குழந்தைங்களுக்குலாம் ரவுண்ட் ரவுண்டாக உடம்பு ஃபுல்லாக வெறும் புண்ணு சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இங்கே இருக்கவே முடியல.
என் பேர் முத்துலட்சுமி,
இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மழை பெஞ்சதுலேருந்து தண்ணி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியல. மூணு நாலு நாளில் தான் பால்லாம் கிடைக்குது, பிஸ்கெட்லாம் கிடைக்குது. இன்றைக்கி சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்பை நாம் செய்தி அரங்கத்தின் ஆரம்பத்தில் ஒளிபரப்ப முடியாததுக்கு வந்தாலும் தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக அது சற்று தாமதமாக வந்ததால் இது ஏற்பட்டது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.